ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஒன்னி திலநகையாய். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த திருப்பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒன் நித்தில நகையாய் முத்தன்ன வெண்ணகையாயின்னு முந்தைய பாடல்ல அழைத்தாள் அல்லவா, அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான் இதுவும். நித்திலம் என்றாலும் முத்துதான். ஒள் நித்திலம் சேர்த்து எழுதும்போது ஒன்னித்திலம்னு ஆகுது. ஒள் நித்திலம் ஒளி பொருந்திய முத்து, நகையாய் பற்களை உடையவளே, ஒளி பொருந்திய முத்து போன்ற பற்களை உடையவளே. இன்னம் புலர்ந்தின்றோ, உனக்கு இன்னமா விடியவில்லை, இன்னமா உனக்கு விடியவில்லை. உடனடியே அவ பதில் கொடுக்கிறான். ஓன பாடலையாது அத்தன் ஆனந்தன் அமுதன் கல்லூர் தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் சொல்லி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தா. இப்போ உடனே இன்னம் புலர்ந்தின்னு உடனே உடனே உள்ளே இருந்து மறுமொழி வருது. என்னமோ நான் தான் எழுந்து வராதபடி பேசுறீங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, அழகிய கிளி போலும் மொழி பேசக்கூடிய நம்முடைய தோழிகள் எல்லாரும் வந்து விட்டார்களோ, என்னமோ நான் தான் வரா இன்னும் எழுந்து வராதபடி பேசுறீங்களே. எல்லாரும் வந்திருக்க மாட்டா எனக்கு தெரியும், ஏதோ வந்தமா கூட்டமானு இல்லாம இன்னும் விடியலையா, இன்னும் உறங்குறியான்லாம் கேள்வி பேசுறீங்களே, இன்னும் வராதவா எத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு ஆசிரியர் வகுப்புல மாணவனை பேசாம என்னடா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் மட்டுமா சார் பேசுறேன்மா உடனே இல்லையா. என்ன பாருங்க, அவன் எனக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிறான், நீங்க எதுக்கு எடுத்தாலும் என்னதான் கேட்பீங்க அம்மா. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு குறையை சொன்னால் நம்ம வேற எல்லாரும் ஓகேனா அப்படின்னு கேட்கிற மாதிரி. என்ன வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னா, உடனே சொல்ற எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம். எண்ணிக்கொடு எண்ணிக்கொண்டு, கொண்டு என்பது கொடு என்று இருக்கின்றது. எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம். அப்ப நாங்க எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்றோமா உனக்கு, எல்லாரும் வந்தாரோன்னு கேட்கிறேன், நம்ம தோழிகள் எத்தனை பேருன்னு தெரியும், அதுல எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்து சொல்றேன் இல்லையா. அப்பந்தான் நினைக்கிறா இப்படி இவங்க ஏதாவது எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு குட்டி தூக்கம் போட்டுக்கிடுவோம்னு நினைக்கிறா போலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நாங்க எண்ணி தொகை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன, நீ கண்ணை தூயின்று காலத்தை அவமே போக்காதே. அவம் வீணாக தவத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தை வீணாக போக்குது. தவத்திற்கு நேர் மாறானது அவம். உலகத்தின் மீது பற்று வைத்து அந்த உலக வாழ்க்கையே உறுதியாக கொண்டு அதற்கு மேல திருவடி பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மனப்பான்மையோடு செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அவம்தான். யாரு தவம் செய்யறாங்களோ அவன் தான் தங்களுக்குரிய வேலையை செய்யறவனா இல்லையா. நான் தூத்துக்குடி ஐயாலாம் அழைச்சி தூத்துக்குடி வந்திருக்கிறேன்னா இங்க வந்த வேலை எது, இங்க திருவம்பாவை சிந்தனை இதை செய்யணும் இல்லையா. இதை செய்யாம என்ன வாரம் வாரம் மடத்துக்கு வரணும் வாரம் வாரம் சொல்லிட்டு அங்க போய் அவளை பார்க்கணும், இங்க போய் இவரை பார்க்கணும்னு இங்க டவுனு சுத்திக்கிட்டு இருந்தேன் வைங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை செய்யறேன்னு அர்த்தம், அவத்தை பெருக்குகின்றேன். இங்க வந்து ஐயா இங்க வந்து தவத்தை பெருக்கணும், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்று அழைத்திருக்க அழைப்பை ஏற்று இங்க வந்து நான் இதை விட்டு போட்டு வேற ஏதாவது செஞ்சோம்னா இல்லையா, அது நான் வந்து தவத்திற்கு மாறாக அவத்தினை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆயிரும். இங்க வந்து நான் இதை சிந்திச்சாதான் இங்க வந்த வேலையை நான் பாக்குறேன்னு அர்த்தம். அது மாதிரி உலகத்துல எல்லாரும் வந்திருக்கிறோம், உலகத்துக்கு வந்திருக்கிறோம். கேவல நிலையிலிருந்து எம்பெருமான அருளால பிறர்க்கரிய மானிட பிறவியை பெற்று வந்திருக்கிறோம். வந்த நாம நமக்குரிய வேலையை எப்ப செய்யறோம்னா, எப்ப வழிபாட்டை செய்கிறோமோ, வழிபாடுதான் தவம், எப்ப வழிபாடாகிய தவத்தை செய்கிறோமோ அப்பதான் நமக்குரிய கடமையை செய்கிறோம் அர்த்தமா. தவம் செய்வார் தங்கருமம் செய்வார். சிலர் வந்து வள்ளுவர்லாம் வந்து பொது நோக்கு உடையவர், அவர் இறை வழிபாடெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு, தவம் செய்வார் தங்கருமம் செய்வார்னா தங்கருமம் செய்வார் தவம் செய்வார் அப்படி வச்சுக்கோங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அது மாதிரி குடும்ப பொறுப்புல இருக்கிறாங்க, அலுவலகத்தில் அந்த ஆபீஸ் வேலையை ஒழுங்காக பார்க்கணும், வீட்டுக்கு வந்தா குடும்ப பொறுப்போட நடந்துக்கணும். அவ்வளவுதான், அதாயா அதத்தாயா தவம்னு சொல்றாரு வள்ளுவர். வேற இறை வழிபாட்டெல்லாம் ஒண்ணும் சொல்லல. தன் கருமம் செய்வார், தவம் செய்வார். எவ்வளவு சிறப்பான விளக்கம் பாத்தீங்களா. ஆனா வள்ளுவர் அந்த பகுதியோட நிறுத்தல, இன்னும் கொஞ்சம் சொல்லி வச்சார். இப்படி ஏதாவது புரட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சார். என்ன சொல்லி வச்சார், மற்றெல்லாம் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டுனர். அதாவது உலக ஆசையில் பட்டு அந்த உலக ஆசையை நிறைவேற்றுவதற்கே பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்கள்லாம் அவத்தை செய்கின்றார்கள், வீண் வேலை செய்கின்றார்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்நிலை வழிபாடு என்பது ஒன்று இல்லை என்று சொன்னால் எல்லாம் அலுவலக கடமை செய்ய வேண்டிதான், குடும்ப பொறுப்பு செய்ய வேண்டிதான். ஆனா இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பா ஒரு பிறவியை யார் கொடுத்தார் இல்லையா? அது குடும்பத்தினர்களோ அல்லது அலுவலக மேலதிகாரோ கொடுக்கல, அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகளோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களோ கொடுக்கல. அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவன் பெருமான். அப்ப அவனை நினைச்சு அவனை வழிபடணும் இல்லையா? மேலும் இந்த கடமைகளுக்கு இடையூறு வராமல் இருக்கின்றவர்களுக்கும் வழிபடணும், எப்படி பார்த்தாலும் சரி இல்லையா? அதனால அந்த வழிபாட்டை செய்யாமல் மற்றவற்றையெல்லாம் செய்தால் அது அவன் செய்தல் தான். அதான் முதலே கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம் சொல்லிட்டு தானே இங்க தவம்னு அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு குரல்ல ஒரு தொடர் மட்டும் வைத்துக் கொண்டு நாம அப்படி புரட்ட முடியாது. ஆகவே எவர் தவம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் தம்முடைய கடமையை செய்பவர்கள் இல்லையா? ஆகையினாலே அதற்கு மாறானதெல்லாம் அவன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லிவிட்டு அவளுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களான்னு எண்ணி எல்லாரும் வந்துட்டாங்களா தெரியணுங்கிறாள். சரி எண்ணுவோம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு என்ன முற்படுகின்றாள். ஆனா ஈசன்பால் முதிர்ந்த அன்பினாலே உள்ளம் உருகி என்ன சிந்தனைகள் அங்கே எண்ணி சொல்வதற்கும் சிந்தனை செல்லாமல் உள்ளம் அசைவற்று நிற்க, ஏன்னா எம்பெருமானை பாடிக்கொண்டே வந்ததனால இடையில எதை இவளை எழுப்பதற்காக இவரிடம் பேச்சு கொடுத்தார்கள் அவ்வளவுதான் இல்லையா? அவளும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பாடணுங்கிறது தான் பேச்சு கொடுத்ததன் நோக்கம். ஆக எம்பெருமான் திருவடி சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள். அதனால் அவளுக்கு எண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ஈடுபட முடியல பாருங்க. அதாவது தொடர்ந்து அந்த இறை சிந்தனையிலே இருந்தால் என்ன மற்றதில் ஈடுபட முடியல. இது எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. அப்போ ஒரேடியா இறை பக்தின்னு இருந்தால் நம்மளால மற்ற வேலையிலே ஈடுபட முடியாதோ அப்படின்னு பயந்துடுறோம். அப்படி இல்லை, உலகத்துல எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்போ அந்த ஒரு வேலையை தவிர மற்றதுல ஈடுபடாம இருந்தா தானே அந்த வேலையை வெற்றிகரமா செய்ய முடியும். இது எல்லா துறையினருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இல்லையா? அலுவலக வேலைன்னு இருக்கும் போது அப்ப வீட்டை நினைக்க முடியாது. அப்போ அந்த வேலையிலே தான் கண்ணு கருத்துமா இருக்கணும், அப்பதான் அந்த வேலையை வெற்றிகரமா செய்ய முடியும். இந்த மாதிரி வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் போது நேத்து ஆபீஸ்ல அந்த வேலை அப்படி பெண்டிங் நினைக்குதே அவர்கிட்ட போன் பண்ணுமா இவர்கிட்ட போன் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை கொட்ட விட்டுருவோம். எப்போ எந்த வேலையில ஈடுபடுறோமோ அப்ப முழுமையா சிந்தனையும் செயலையும் அந்த வேலைக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதான எல்லாருக்கும் உடன்பாடு. அது மாதிரி வழிபாடுன்னு எப்போ செய்கின்றோமோ அப்போது நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வழிபாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். வழிபாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதா இல்லையா? ஆனால் வழிபாடு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின அந்த கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களையும் உலகியல் சிந்தனைகளுக்குள்ளேயே நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால அந்த கொஞ்ச நேரம் வழிபாடுன்னு வரும்போது உள்ளம் நிலைத்து நிற்பது என்பது அரிய செயலாகி விடுகின்றது. ஆனா இந்த பெண்ணடியார்களுக்கு அதுதான் எளிய செயலா இருக்குது. வழிபாடு நேரத்தில் வேறொரு செயலை செய்வதுதான் அரிதாக இருக்கிறது. பெரிய செயல் ஒண்ணும் இல்லை, கூட வந்தவர்களை தனு என்ன முயல்கின்றால் அதுவே முடியல. எப்பேற்பட்ட நிலை பாருங்க, அதுவே முடியல. ஏன் முடியல என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகின்றார். தெள்ள தெளிவாக ஏன் என்ன சொல்ல முடியல, என்ன கணக்கு தெரியாத அவர்களுக்கு ஏன் என்ன முடியல, ஏன் என்ன முடியலன்னா பாடிக்கொண்டிருந்ததுனால என்ன ஓஹோ பாடி இசையில லயிச்சுட்டாங்களோ அப்படின்னா அப்படி அல்ல. யார் மீது பாடினார்கள், அந்த பாடப்பட்ட பொருள் எந்த பொருளை பாடினார்கள், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பாடினார்களா? சரி பாடுறதுனால என்ன விளைவு ஏற்பட்டது, கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக என்ன இல்லையா? பாடினால உள்ளம் கசிந்தது நின்று. பண்டிதமணி அவர்கள் உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள். உள்ளம் நின்று என்றால் சலனமற்று நின்று, உள்ளம் அந்த சிவசிந்தனையில் நிலை பெற்று விட்டது. அதான் வேறொரு செயலில் ஈடுபட முடியல, எண்ணுதல் என்பதை செய்ய முடியல. எத்தனை பேர் வந்தா ஒன்று ரெண்டு மூணு என்ன முடியல, ஏன்னா உள்ளம் அந்த சிந்தனையில திருவடி சிந்தனையில் நிலை பெற்று விட்டது. உள்ளம் நின்று என்று கூட்டுகின்றார்கள் அருமையாக. உள்ளம் நின்று உள்ளக்கு உருக இல்லையா, உள்ளே அந்த மனமானது நெகிழ்ந்து உருகுகின்றது. சிவசிந்தனையில நிலை பெற்று விட்டதுனால இந்த உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. அப்படி உருகிக் கொண்டிருக்கின்ற எங்களால் என்ன என்ன பண்ண முடியவில்லை, என்னை சொல்ல முடியவில்லை. இப்ப என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு எப்போ வரும்னா, ஒரு உலகியல் மகிழ்ச்சி, நான் எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிட்டுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி எனக்கு இன்பம் கிடைச்சிடுதுன்னா அந்த மகிழ்ச்சியில திளைக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேன் இல்லையா. அந்த புத்தகம் இருக்கு பாரு மேஜையில, அதை எடு அப்படின்னு யாரும் கேட்டா கூட சரியா ஒத்து கவனிக்க மாட்டேன் இல்லையா. எங்க புத்தகம் இருக்கு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட மகிழ்ச்சியில திளைச்சிக்கிட்டு இருப்பேன். அல்லது நான் எதிர்பார்த்தது நடக்கல, பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு கிடைச்சு போச்சு, பெரிய ஏமாற்றம் கிடைச்சு போச்சுன்னா அந்த ஏமாற்றத்திலேயே அமிழ்ந்து கிடப்பேன். அப்போ ஒரு சின்ன வேலை நீங்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் இல்லையா. அவருக்கு போன் பண்ணி சொன்னீங்களா, நான் சொன்னேன், அந்த ஆளுக்கு போன் பண்ணீங்களா, விவரம் கேட்டீங்களா அப்படின்னா எங்கய்யா ஒன்றும் மனசே சரியில்லை, ஃபுல்லா மூட் அவுட்டு, என்னத்தை போன் பண்ண போங்க அப்படின்ட்டுருவேன். இந்த மாதிரி போன் பண்ணது சின்ன வேலை தான், அந்த சின்ன வேலை ஏன் செய்ய முடியலன்னா நான் வேற சில விஷயங்கள்ல பற்று வைத்துக் கொண்டு, அந்த பற்று நிறைவேறிய பட்சத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நிறைவேறாத பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் இவற்றில் நான் அழுந்தி இப்படி வினைப்போகங்களிலேயே உழன்று கொண்டிருப்பதனாலே அதனால சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாம இருக்கிறேன். எனக்கு உள்ள வேலைகள்லையும் அளப்பறைகள்லையும் நீங்க வேற போட்டு அதை செய்ய செய்யுங்கிறீங்க, அவங்க சின்ன சின்னதான் சொல்லியிருப்பாங்க, நீங்க வேற அதை செய்ய செய்யுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படி சின்ன சின்ன செயல்களை கூட செய்ய முடியாமல் இருப்பதும் மிக மிக போற்றத்தக்கதாகிறது. எப்போ எம்பெருமானை நினைத்து அந்த நினைவிலே உள்ளம் நிலை பெற்று அவனை பாடி அதை பாடியதனால உள்ளம் அந்த திருவடியிலே நிலை பெற்று அது நெகிழ்ந்து கசிந்து உருகி அதன் காரணமாக மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதே அது மிகப்பெரிய நிலை. உள்நக்கு நின்று உருக யாம் மாட்டோம், எங்களால் முடியாம போயிட்டுது. அதனால என்ன சொல்ல முடியவில்லை, மாட்டோம்னா முடியவில்லைன்னு அர்த்தம், செய்ய மாட்டோம்னு மறுக்கிறது இல்லை இல்லையா. வி ஆர் அனேபிள் டு டூ தட் அப்படிங்கிறங்களை முடியல, முடியாத நிலைக்கு இருக்கிறோம். ஏன்னா ஒரு வேலை ஒரு செயல்ல எங்களை நாங்கள் முழுமையா அர்ப்பணிச்சிட்டோம், பாடி கசிந்து உருகுவதில் நாங்கள் எங்களை அர்ப்பணிச்சிட்டோம். ஆகவே எம்பெருமான பாடுதுன்னா அது உள்ளம் கசிய வேண்டும், உருக வேண்டும், அந்த திருவடியில் சிந்தனையிலேயே நிலை பெற வேண்டும். அதனால முடியாமல் போய்விட்டோம். நீயே வந்து எண்ணி, ஆனால் உன்னால் வந்து என்ன முடியும், என்ன நீ அந்த திருவடி சிந்தனையில இல்லை, நீ சகஜமான நிலையில் இருக்கிற, நீயே வந்து எண்ணு குறையில் இல்லையா, எண்ணிக்க குறைஞ்சி போச்சு, நான் அவா வரல இவா வரலன்னு தெரிஞ்சா தூயில் கோயில் தூங்கிக்கோ, இவ்வளவுதானே. அதுதானே உன்னோட விவாதம், உன்னோட வாக்குவாதம் அதுதானே இல்லையா. எல்லாரும் வந்தாலும் நான் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற, நீ வந்து எண்ணிப்பாரு, எண்ணிக்க குறைஞ்சதுன்னா நீ போய் தூங்கிக்கோப்பா, எங்களால் எண்ணி சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், ஆகா இப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கிறார்கள், நாமளும் இன்னும் விழித்து எழுந்து எழுந்த நிலையில கூட இல்லை, அறத்தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய உறுத்தலாகி விடும் அல்லவா. ஆகவே அவளுக்கு உறுத்தணுங்கிறதுக்காக மட்டுமில்ல, இவர்களுடைய நிலைப்பாடே அதுதான், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உள்நெக்கு உருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்று சொல்கின்றாள். விண்ணுக்கு ஒரு மருந்தை என்று சொல்லும் போது விண் என்பது ஆகுபெயராக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களை குறிக்கின்றது, விண்ணோர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற ஆலகால விடமானது அவர்களை அழிக்க முற்பட்ட போது அந்த விடத்திலிருந்து காத்த மருந்து எம்பெருமான் அல்லவா இல்லையா. அங்கு அமுதமும் தான் தோண்டிருக்கு, நினைச்சு பார்க்கணும், என்ன ஆலகால விடம் மட்டுமா தோண்டுச்சு, அமுதமும் சேர்ந்துதானே தோண்டிருக்குது, அமுதத்தோடு விடமும் வந்து விட்டது. ஆனா அப்ப நினைச்சு பார்க்கணும், அமுதம் அமுதம்னு அதை கொண்டாடுறோமே, அந்த அமுதத்தினால ஆலகால விடத்தின் ஆற்றலை ஒடுக்க முடிந்ததா, முடியலையே. ஆலகால விடத்தின் ஆற்றலை யாரால ஒடுக்க முடிஞ்சது, பெருமான் ஒருத்தரால், மற்ற எல்லா தேவர்களும் இருக்கின்றார்கள். இன்று உலகிலே எத்தனையோ மக்களால் வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள்லாம் அங்க இருந்தார்கள், எல்லாரும் பிரசன்ட் தான் இல்லையா. அவர் இல்லைங்க, அவர் மட்டும் இருந்தாலும் இங்க அவர் ஒரு கை பார்த்திருப்பாரு ஆலகால விடத்தை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழி இல்லை, எல்லாரும் இருந்தாங்க. யாரால ஒடுக்க முடிஞ்சது, எம்பெருமானால மட்டும்தான் ஒடுக்க முடிஞ்சது. அந்த அமுதத்துக்காக தானே இவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அந்த அமுதத்தால அந்த செயலை செய்ய முடியவில்லை, ஆலகால விடத்தை ஒடுக்க முடியவில்லை. அமுதம் நல்வினை பயன், ஆலகால விடம் தீவினை பயன் என்று கொள்ளலாம். நல்வினை பயன் நமக்கு இன்பத்தை தரும், இன்பமாக வரும், ஆனா தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் நல்வினை பயன் கிடையாது. தீவினை பயனை தடுக்கும் ஆற்றல் இது கொண்டு சிவகுணத்துக்கு தான் உண்டு, சிவபெருமான் தான் அங்க ஒடுக்கியிருக்கிறாரு. தேவர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை உண்டார்கள், இல்லையா? அதனால் அவர்கள் ஆயுள் நீட்டிக்கப்பட்டது அவ்வளவுதான். மற்றபடி என்ன நிலையா இருப்பார்களா? பேரொழி காலம் மகாசங்க காலத்தில் எல்லாரும் ஒடுங்க வேண்டியதுதான். அதுவரை அவர்கள் நல்ல இளமையோட மகிழ்ச்சியோடு இருக்கலாம். என்ன அவ்வளவுதானே ஒழிய அந்த நிலை பேறு என்பதென்ற ஒன்றை நிரந்தரமான ஒரு நிலை பேறு என்பதை அதனால் தர முடியாது. ஆனால் அந்த அமுதம் அவர்கள் உண்டு அவர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி செய்யும் வகையிலே பெருமான் நஞ்சை ஏற்றாரே, கண்டத்திலே கரையை காட்டி அருளினாரே, அந்த திருநீல கண்டத்திலேயே ஆழ்ந்து 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 என்றும் அழியாத பெருவாழ்வு பெற்றார் நம்முடைய நாயனார். தேவர்கள் அமுதம் உண்டு போகங்களில் ஆழ்ந்து என்ன ஊழிக்காலம் வரை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போனார்கள் அவ்வளவுதான். ஆனா அந்த ஆழகால விடத்தை அருந்திய அந்த கண்டத்தினையே நினைத்து நினைத்து இந்த அமுதத்தை பெறுவதற்கு ஏதுவாக பசுபுண்ணியங்களை செய்து தேவலோக வாழ்க்கை நாடாமல் அந்த ஆழகால விடத்தை உண்ட அந்த கரைகண்டத்தையே எண்ணி எண்ணி நம்முடைய திருநீலகண்ட நாயனார் போன்ற எத்தனையோ நாயனார்கள் அருளாளர்கள் எல்லாம் உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பானெந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியாள் செய் வெண்காடே என்றார். அந்த திருநீலகண்டத்தையே நினைத்து நினைத்து அழியாத ஒரு நிலைவேற்றினை பெற்றுவிட்டார்கள். தேவர்களுக்கும் மேலான வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெற்றுவிட்டார்கள். அப்படி விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கின்றார். விண்ணுலகத்துக்கு எப்போ இது மாதிரி ஆழகால விட மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போதோ அல்ல அசுரர்களுடைய கூடிய ஆதிக்கத்தினாலே அழிவு வரும்போதோ இல்லையா மருந்தாக இருந்து காப்பவன் பெருமான். வேத விழுப்பொருளாக இருக்கிறான். வேதத்தில் எத்தனையோ பொருள்கள் வாழ்த்தப்பெற்றுள்ளன போற்றப்பெற்றுள்ளன. ஆனால் அந்த பொருள்களெல்லாம் மேன்மையான பொருளாக சொல்லப்பெறுவது சிவபெருமான் தான். வேதத்தில் பல பொருள்கள் போற்றப்பெறுவதனால வேதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தான் போற்றியிருக்காங்க, ஒரு இடத்துல சொன்னது இன்னொரு இடத்துல முரண்படுது என்றெல்லாம் சொல்வார்கள். அப்போ என்னன்னா அதை சரியான முறையிலே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். குமரகுரு சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். வேதம் குழப்புகிறதுன்னு என்னன்னா கற்பவருக்கு முதிர்ந்த அறிவு இல்லாமையினாலே அவர் தம்மிடம் ஏற்படும் குழப்பத்தை வேதத்தின் மீது ஏற்றி வேதம் குழப்புகிறதுன்னு சொல்லிடுவான். இல்லையா வகுப்புல சரியா கவனிக்காத மாணவன் என்ன சொல்லிடுவான், அது கெமிஸ்ட்ரியா அது ஒரே போரியா ஒரே ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு, அது பாடம் குழப்பம் நடத்துற வார்த்தையா அதுக்கு மேல குழப்பம்னு போயிடுவான். ஆனா உண்மையில என்ன இதுதான் ஒரு குழப்பமான சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறான். அதான் உண்மை. அதை ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டான். அத மாதிரி குமரகுரு சுவாமியில அருமையா சொன்னார். என்னன்னா தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து, அதாவது என்னன்னா எந்த தெருவுக்கு எப்படி போகணும் தெரியல, ஊருக்கு புதுசு ஒரு தெரு நினைச்சு இன்னொரு தெருவிலேயே போயிட்டான், போன உடனே தெரியுமா தெரியாது, அதுல ரொம்ப தூரம் போயிருவான், போன பிறகுதான் நம்ம நினைச்ச இடம் வரலையே அங்க இங்க இங்கன்னு தெரியுவான். ஆனா கேட்ட என்ன சொல்லுவான், திசை மயங்கி விட்டதுமா, திசை மயக்கம்னு அதுக்கு பேர். ஆனா திசை வந்து மயங்கல, இவனுடைய அறிவு தான் மயங்கி இருக்குது. தன்னுடைய மயக்கத்தை திசை மேல ஏற்றி திசை மயங்குதுன்னு சொல்வது போல தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை வேதத்தின் மேல் ஏற்றி பல மறைகள் குழப்புகின்றன என்று ஒரு சாரார் கூறுவர் என்று அன்றைக்கே குமரகுரு சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய மயக்கம் திசை மேல் வைத்து சென்னறி பிழைத்தோன் திசை மயங்கின்றன, திசை மயங்கிற்றன மொழிகுவது ஏய்ப்ப ஏய்ப்ப போல மொழிகுவது ஏய்ப்ப முதுக்குறைவின்மையின் நுண்ணறிவு இல்லாததனாலே பழமறை மயங்கிற்றா பழமறைகள் மயக்குகின்றன சொல்வார்கள் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அன்பர்களே, வேதத்திலே பல பல தேவர்கள் போற்றப்பெற்றாலும் அந்தந்த தேவர்களை போற்றும் போது அவர்களை வேதம் போற்றுகிறது அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருவருள் வியாபகத்திலே அவர் அருளாலே ஒவ்வொரு பதவியில் இருப்பதனால அது பற்றி போற்றுகின்றது. மேலும் ஒவ்வொருவருடைய பரிபக்குவப்படி ஒவ்வொரு தெய்வம் வரைதான் அவர்கள் சிந்திக்க முடியும் வழிபட முடியும். ஆகவே எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படட்டும்னு அவ்வாறு போற்றுகிறது. ஆனா சிவபெருமானை போற்றும் போதுதான் பிற தேவர்களோடு ஒப்பு நோக்கி சிவபெருமானுக்கு உயர்வு கூறி அப்படி ஒப்பு நோக்கி உயர்வு கூறி போற்றுவது சிவபெருமானை மட்டும்தான். மற்ற எந்த தெய்வத்தையும் அவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்றோ சிவபெருமானுடைய மேலானவர் என்றோ போற்றவில்லையே, சும்மா போற்றியிருக்க உபசாரமா அவ்வளவுதான். ஆனா சிவபெருமானை போற்றும் போது மட்டும் இந்திரர் பிரம்மா திருமால் போன்ற பிற தெய்வங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் போல தோன்றி இருந்து ஒடுங்குபவர்கள், தோற்றக்கேடுகளற்ற நிலையான பரம்பொருள் யார் என்றால் ஞானாகாசத்தில் விளங்குகின்ற சம்புவே ஆவான் என்று சிவபெருமானை இப்படி ஒப்பு நோக்கு உயர்வு கூறி பல இடங்களிலே போட்டுகின்றது. பிரம்மம் என்ற அந்த பரம்பொருள் என்ற பொது சொல்லை பலருக்கும் சொல்லியிருக்கலாம். ஆனால் பசுபதி, பசுவர்க்கத்துக்கு தலைவன் என்று பொருள்படும் பசுபதி என்ற திருநாமத்தையோ யமனை வென்றவன் மிருத்யுஞ்சயன் என்ற திருநாமத்தையோ சிவபெருமான் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் வேதம் வழங்கவில்லை என்பதும் அங்கே நினைவில் கூறத்தக்கது. ஆகையினாலே வேத விழுப்பொருளாக இருப்பவன் பெருமான் தான். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாவன் நமச்சிவாயவே என்றார்கள். வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை இப்படி விண்ணுலகத்தவருக்கு மருந்தா இருக்கிறான், வேதத்தின் விழுப்புரளா இருக்கிறான். எளியவர்களாகி நாமளும் கண்ணார தரிசிக்கும் பொருட்டு ஆலயங்களிலே திருமேனி கொண்டு எழுந்தோடி இருக்கின்றான். கண்ணுக்கு இனியானை இல்லையா, அதை இப்படி விண்ணுக்கெல்லாம் மருந்தாக இருக்கின்ற பொருள் நமக்காக எளிவந்து கண்ணுக்கு இனியானாக இருக்கின்றானேன்னு அவனுடைய கருணையை நினைஞ்சு உருகும் போது எங்களால் இந்த எண்ணுதலாகிய வேலையும் செய்ய முடியல என்று அருமையாக சொல்கின்றார்கள் என்ற அளவிலே இந்த நான்காவது திருப்பாடலை சிந்தித்து